السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه اللذيذ بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية صدق الله العلي العليم عن ابن مسعود رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم لا تزال قدم ابن آدم يوم القيامة من عند ربه حتى يسأل عن خمس عن عمره فيما أفناه وعن شبابه فيما أبلاه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وماذا عمل فيما علم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழனே ஸலாத்தன்னும் கருணையும் ஸலாமன்னும் மீதேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் நாளை கியாமம் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமாம் பள்ளி வாயிலே இஹ்திகாஃபுடைய நியத்துடன் வீட்டிருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதர்களாகிய நம்மை படைத்து ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து நம்மை உலகுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்கள் நிரந்தரமாக வாழ்வதற்காக வேண்டி இந்த உலகுக்கு வந்தவர்கள் அல்ல. இதற்கு சான்றாகத்தான் முன்னையவர்கள் மூதாதையர்கள் வாழ்ந்தவர்கள் யாருமே இப்போது தற்போது உயிரோடு இல்லாது இருக்கக்கூடிய நிலைமையில் நாம் இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒரு வாழ்க்கை காலத்தை ஒரு அளவை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். அது எத்தனை காலம் எத்தனை வருடம் என்பது யாருக்குமே தெரியாது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஹதீஸ்களிலே சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது சொன்னார்கள், மௌத் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு சீக்கிரமாக அவசரமாக வருகிறது என்பதை சொல்லக்கூடிய நேரத்திலே நபி சொன்னார்கள், நான் தொழுகையிலே ஒரு சலாம் கொடுக்கிறேன், இன்னும் ஒரு சலாம் கொடுக்கும் வரைக்குள்ள நேரம் உலகத்திலே உயிரோடு இருப்பேனா இல்லையா என்பதை உறுதியாக சொல்வதற்கு முடியாது என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவாகவே சொல்லி தருகிறார். நாங்க எல்லாம் தொழுகிறோம், எல்லாருக்கும் தெரியும் தொழுகையில் இருக்கக்கூடிய ஏனைய நிலைமைகள், அதாவது ருக்குடைய நிலைமையாக இருந்தாலும் சரி, சுஜூதுடைய நிலைமையாக இருந்தாலும் சரி, இஹ்திதாலுடைய நிலைமையாக இருந்தாலும் சரி, அல் ஜுலூஸு பைன சஜதத்தைன் இரண்டு சஜதாக்களுக்கு இடையில உட்காரக்கூடிய இருப்பாக இருந்தாலும் சரி, ஓதக்கூடிய ஜிக்ருகள் அவுராதுகள் கிராத்துகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஒரு சலாம் கொடுக்கிறோம், இன்னொரு சலாம் கொடுக்கும் வரைக்குள்ள நேரம் ஓதுவதற்கு எதுவுமே கிடையாது. உலமாக்கள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள், ஒருவேளை நம்மில் இருக்கக்கூடிய பழையவர்கள் எப்படி செய்வாங்கண்டா, ஒரு செயல் ஒன்று செய்வாங்க, ஒரு சலாம கொடுத்துட்டு தலையை கொஞ்சம் முன்னுக்கால போட்டு அப்படி எடுத்து பின்னால போடுவாங்க, அடுத்த பக்கம் செய்வாங்க. இப்படி ஒரு செயலை தவிர வேற எந்த செயலும் நடக்கக்கூடிய இடம் அல்ல அது, வேற அவுராதுகளும் கூட இல்லை. அப்ப அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய விடயம் என்னண்டா, இவ்வளவு குறுகிய நேரம், நிமிடங்கள் கூட செல்ல மாட்டாது, சில செகண்ட்கள் தான் இந்த சொற்ப நேரம் உலகத்திலே உயிரோட வாழ்றது. உறுதியான விடயம் இல்லை என்பதை தான் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார். இன்னொரு ஹதீஸில் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு கவளம் சாப்பாடை வாய்க்குள்ளே போடுகிறேன், இந்த கவளம் சாப்பாடை மெண்டி விழுங்குவதற்கு முன்னால் என்னுடைய உயிர் பெய்து விடுமோ, அவசரமா உயிர் சென்று விடுமோ தெரியாது என்று அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு சீக்கிரமாக மனிதர்களுக்கு மௌத்து வரை இருக்கிறது. நாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமானவர்கள், சிலவங்களுக்கு 30, சிலவங்களுக்கு 50, சிலவங்களுக்கு 60, சிலவங்களுக்கு 100, சிலவங்களுக்கு 15. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம், சொற்ப நேரம் உயிரோடு இருக்கிறத உறுதியா சொல்றதுக்கு முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வாறாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நமக்கு மௌத்து வரை இருக்கிறது. மௌத்து வந்ததுக்கு பின்னால், மௌத்துக்கு பின்னால் தொடர்ந்து நம்முடைய பிரயாணம் செல்ல இருக்கிறது. கபருடைய வாழ்க்கை, அதற்கு பின்னால் மஹ்ஷருடைய மைதானம், இவ்வாறு தொடர்ந்து செல்ல இருக்கிறது. கபருடைய வாழ்க்கையை பத்தி அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கிறார்கள். அதெல்லாம் சொல்லிட்டு போறோம்னா இன்னும் நிறைய சொல்லிக் கொண்டு போறதுக்கு ஏது. மஹ்ஷருடைய மைதானம் எவ்வளவு பெரிய இடம் உண்டா, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கியாமம் வரைக்கும் யாரெல்லாம் வர இருக்கிறாங்களோ எல்லாரும் ஒரே மைதானத்தில் ஒன்று சேருவாங்க. இதன் மஹ்ஷருடைய மைதானம், அதனுடைய மன்சர், அதனுடைய நிகழ்வு, அதனை பத்தி அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில், இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியன் நாளை கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலால் ஒரு ஜான் தூரத்தில், இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது ஒரு மைல் தூரத்தில், பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிறதுக்கே தான். இப்ப சுத்திர பேன் எல்லாம் எல்லாமே நிற்குமண்டா. நான் எவ்வளோ தான் பேசினாலும் சரி, எவ்வளோ தான் சொன்னாலும் சரி, நீங்கள்லாம் சொல்லுவீங்க இவர் எப்போ முடிச்சிட்டாரோ தெரியா, முடிப்பாரோ தெரியா, அப்போ எழுப்பிட்டு போகிறதுக்கு ஏலும், என்ன ஈக்கிறதுக்கு ஏலா, வெப்பம் தாங்கலா, உஷ்ணம் தாங்கலா, கொஞ்சம் ரோட்டில் இறங்கி போகிறதுக்கு ஏலா, அவ்வளோ சூடு. இது பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து அடிக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பம். அப்போ நாளை கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கும் மேலால ஒரு ஜான் தூரத்தில் அல்லது ஒரு மைல் தூரத்தில் சூரியன் இருக்கும், எவ்வளவு வெப்பமாக இருக்கும். அருமநாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த சூரியனுடைய வெப்பத்தில் மனிதர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த சூரியனுடைய வெப்பத்தால அவர்களுடைய உடம்புல இருந்து வியர்வைகள் வடிந்து கொண்டிருக்கும். இந்த வியர்வை ஆறுகள் போல ஓடிக்கொண்டிருக்கும். அவரவர் உலகத்தில் செஞ்ச பாவத்துக்கு தக்க அந்த வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலருக்கு கரண்டை கால் வரைக்கும் வியர்வை ஓடும், சிலவங்களுக்கு முழங்கால் இடுப்பு வரைக்கும் கழுத்து வரைக்கும் தலைக்கும் மேலால் அது ஆறாக ஓடும், அதில் தத்தளிச்சு கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த கியாமத்துடைய நாளையில் இவ்வளவு பயங்கரமான நாளை, அந்த வியர்வையில் மக்கள் தத்தளிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சிலர்கள் அரிசுடைய நிழல்ல, அல்லாஹ்வுடைய நிழல்ல உட்கார்ந்து அந்த சிம்மாசனத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்களை அருள்களை அனுபவிச்சு கொண்டும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நாள் தான் இந்த கியாமத்துடைய நாள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கியாமத்துடைய நாள் இவ்வாறு தான் இருக்கும், அந்த நேரத்தில் மக்கள் இவ்வாறு தான் எழுப்பப்படுவார்கள் என்ற விடயத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி சொல்லிக் கொண்டிருக்கிறான். கபரில் இந்த மக்கள் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் நிர்வாணிகளாக எழுப்பப்படுவார்கள். நபிலாய் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கபரில் இருந்து எல்லாரும் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் நிர்வாணிகளாக எழுப்பப்படுவார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நபியுடைய மனைவி நபியிடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நிர்வாணிகளாக கபரில் இருந்து எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தருடைய மறைவிடத்தை பார்த்துக் கொள்வார்களா, ஒருத்தர் இன்னொருத்தருடைய மறைவிடத்தை பார்த்துக் கொள்வார்களா, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க. நபில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரும் யாருடைய மறைவிடத்தையும் பார்க்க மாட்டார்கள். அந்த கியாமத்துடைய அமளி துமளியில் கியாமத்திலே ஒவ்வொருத்தரும் என்னுடைய முடிவு என்னவாகும், நபிமார்கள் தொடக்கம் எல்லாரும் என்னுடைய முடிவு என்னவாகும்,
இவ்வாறு அமளி துமளி இருக்கக்கூடிய நேரத்தில் யாருக்கும் அந்த சிந்தனை வராது என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார். என்ன சொல்லுவாரண்டா, அவ்வளவு பயங்கரமான நாள் தான் அந்த கியாமத்துடைய நாள். இந்த கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அஞ்சு விதமான கேள்விகளை கேட்பான். இந்த அஞ்சு கேள்விக்கும் பதில் சொன்னாதான் வச்ச கால எடுத்து அடுத்து எட்டு வைக்கிறது கேள்வி. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னாதி அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு ஆதம் யௌமல் கியாமத்து மின் இன்தி ரப்பிஹி, அல்லாஹ்விடத்திலே நாளை கியாமத்துடைய நாளையில் அஞ்சு விதமான கேள்விகள் கேட்கப்படும். அய்யுஸ்அலன் கம்சின், அஞ்சு விதமான கேள்வி கேட்கப்படும். இந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் அந்த கியாமத்துடைய நாளையில் வச்ச காலை எடுத்து இன்னொரு எட்டு வைக்கிறது கேள்வி. பதில் சொல்ல இல்லைண்டா வைக்கிறது கேளா. ஏன் இதை ஞாபகப்படுத்துறா? இந்த கேள்வியை தயாரிக்கக்கூடிய இடம் கபரு அல்ல, மஷருடைய மைதானம் அல்ல, தாயினுடைய வயிறு அல்ல, ஆலமுல் அருவாகும் அல்ல. இந்த கேள்வியை தயாரிக்கக்கூடிய இடம் இந்த உலகம். இதுல தான் தயாரிக்கணும். இதுல தயாரிச்சால் அங்க போயிட்டு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது கேளும். உதாரணமாக எக்ஸாம் ஹாலுக்கு போறோம், பேப்பர் தாரான், அதற்குரிய தயாரிப்பை எக்ஸாமுக்கு முன்னால செய்திருந்தால், அது ஒரு நாளோ அல்லது ஒரு மாசமோ ஒரு வருஷமோ தயாரிப்பு செய்திருந்தால் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு இதுதான் விடைன்றது தெரியும். எழுதி போட்டு வர்றது கேளும், பாஸ் ஆகிறது கேளும். அப்படி இல்லைண்டா, தயாரிப்பு செய்யல, ஏனோ தானோ போனால் எக்ஸாம் ஹோல்ல போய் உட்கார்ந்தா கேள்வி தருவாங்க, பார்த்தா கேள்வியும் விளங்காது விடையும் விளங்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துறான். உலகத்துல தான் கேள்வியை தயாரிக்கும். முதலாவது கேள்வி எல்லாமே சொல்றது கேளார். அஞ்சு கேள்வியை கேட்டிக்கிறான். அஞ்சு கேள்வி அல்லாஹ் நாளை கியாமத்துல கேட்பான். அஞ்சுக்கும் பதில் சொல்லணும். அதில் ஒன்றெண்ட மட்டும் சொல்றேன், நேரம் பத்தாது. முதலாவது ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உங்களோட வாழ்க்கை காலம் பிறந்ததுலேருந்து மௌத்தாவும் வரை. இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோன்றது தெரியாது. மௌத்தாவது டைமு தான் தெரியும். சிலவங்களுக்கு 60, சிலவங்களுக்கு 50, சிலவங்களுக்கு 10 மாசம், அல்லது சிலவங்களுக்கு ஒரு மனுத்தியாலம், அல்லது 5 மாசம், 20 வருஷம். எப்படியா இருந்தாலும் சரி, பிறந்ததுலேருந்து மௌத்தாகும் வரைக்கும் உங்களோட வாழ்க்கை காலத்தை எப்படி கழிச்சு? உங்களோட வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, மற்றவர்களோடு உள்ள சகவாசம், உறவினர்களோடு நடந்து கொண்ட முறை, எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். ஒரு கேள்வி தான். இந்த ஒரு கேள்விக்குள்ள பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் உள்ள முழு விஷயமும் எப்படி நடந்து கொண்டீங்க என்ற கேள்வி அல்லாஹ் கேட்பான். இதற்குரிய பதிலை சொல்லித்தான் ஆகும். இது முதலாவது ஒரு கேள்வி. ரெண்டாவது ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டாவது ஒரு கேள்வி நல்ல விலை கொள்ளணும். முதலாவது கேள்விக்குள்ள இந்த ரெண்டாவது கேள்வி அடங்குது. இருந்தாலும் கூட அல்லாஹ் பிரத்யேகமாக இந்த கேள்வியை ஏன் கேட்கிறான்? ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறான் அல்லாஹ், உங்களுடைய வாழ்க்கை, அதாவது வாலிப காலத்தை எப்படி கழிச்சு? வாலிப காலத்தை எப்படி கழிச்சு? ரெண்டாவது கேள்வி. வாலிபம்ன்றது வாழ்க்கை காலத்துக்குள்ள வரக்கூடிய ஒன்று. சிறுபிராயம், வாலிபம், வயோதிபம், இந்த இடத்துல உட்காரக்கூடியவங்களும் இருக்கக்கூடியவங்களும் மூணு துறத்தா இருக்கிறோம். ஒன்று வாலிபத்தை எத்தாதவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பருவம், இன்னொன்று வாலிபத்தை எத்திருக்கக்கூடியவர்கள் அதில் அறவாசி காவாசி போக இருக்கக்கூடியவங்க, இன்னொன்று வாலிபத்தை கழிச்சிட்டு வயோதிபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்கக்கூடியவங்க. சொல்லப்படக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் போதுவானது, எல்லாரும் யோசித்து பார்க்கக்கூடிய அசப்படக்கூடிய ஒரு விஷயம். வாலிபர்கள் வயோதிபர்களாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்கிறது கேளு, என்னுடைய வாலிப காலத்தை எப்படி கழிச்சேன் அப்படின்னு ஒரு அசப்போடு பார்க்கறது கேளு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் நாளை கியாமத்தில் முதல்ல ஒரு கேள்வியை கேட்டதுக்கு பின்னால குறிப்பா வாலிபத்தை பத்தி கேட்கிறான்டா. அந்த வாலிபம் அவ்வளவு முக்கியம், அத்தியாவசியமானது. இதுவரைக்கும் நம்மட பாசையில சொல்றா, நாங்க சொல்லக்கூடிய நேரத்துல சேத்துல நாட்டின கம்பு மாதிரி, இங்கிட்ட அசைச்சாலும் போவோம், அங்கிட்ட அசைச்சாலும் போவோம். எந்த பக்கம் சாயுதோ, எந்த பக்கம் பாரம் கூடுதோ, அந்த பக்கம் அப்படியே போய் திரும்பது. இதுதான் வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்தை கவனிக்கிறது பெற்றோர்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய கடமை, மிகப்பெரிய கடமை. பெற்றோர்கள் வாலிபர்களை பத்தி கவனிக்கிறது மிகப்பெரிய கடமை. ஏதோ பிள்ளைய பெற்றுட்டோம், வளர்த்துட்டோம், ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டோம் என்றால் வரக்கூடிய விளைவுகள் எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம தான் தலை கொடுக்கணும், ஏச்ச பேச்ச வாங்கணும். அப்படி இல்லாம நடக்க போறது இல்ல. உதாரணமா பாருங்க, ஒன்று சொல்றேன். ரெண்டு வாலிபர் ரோட்ல சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறான், ரெண்டு வாலிபர் ரோட்ல சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறான். ஏச்சு பேச்சு எங்களுக்கு தான் வரும், பெற்றோர்களுக்கு தான் வரும் என்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ரெண்டு வாலிபர் ரோட்ல சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய மனுஷன் ரோட்டால போறார், அவர் என்ன செய்வார்னா இந்த ரெண்டு வாலிபர்டையும் அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டார். உங்களோட பேர் என்ன, உங்களோட பேர் அப்படி எல்லாம் கேட்க மாட்டார். உங்களோட வாப்பாட பேர் என்ன, அவங்களுக்கு தெரியாது, அறிமுகம் இல்லை. வாப்பாட பேர் என்ன, இப்படித்தான் கேக்கு. வாப்பாட பேரை சொல்லப்பட்டா அந்த பெரிய மனுஷனுக்கு வாப்பா பத்தி உள்ள அறிமுகம் இருந்தா அந்த பெரிய மனுஷன் சொல்லுவாரு, அவனும் உலகத்துல சரியாயிக்கல, இப்ப இருந்தான்டா உலகத்துல அவனும் சரியா இல்ல, பிள்ளைய கூட ஒழுங்கா வளர்த்து இல்ல அப்படின்னு சொல்லி வாயில வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு ஏசிட்டு போயிட்டுருவார். இதுவே ஒரு வாலிபர் பள்ளிக்கு வாரார், தொழுகிறார், பெரியவங்களை பார்த்தா கண்ணியப்படுத்துறார், சின்னவங்களுக்கு இறக்கம் காட்டுறார், நல்லா நடக்கிறாரு, பண்புடையவரா இருக்கிறாரு. இவரை பார்த்த ஒரு பெரிய மனுஷன் அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டார். உங்களோட வாப்பாட பேர், வாப்பாட பேரை சொல்லப்படும்டா அந்த பெரிய மனுஷன் சொல்லுவார், உங்களோட வாப்பா உசுரோட இருக்கச்சிலையும் நல்லா இருந்தாரு, மௌத்தா போயிட்டாரு, உங்களோட வாப்பா உங்களை நல்லா வளர்த்துட்டு போயிட்டிருக்கிறாரு, உங்களோட வாப்பாட கபர அல்லாஹ் பிரகாசமாக்கி வைக்கட்டும், இப்படி பல துஆக்களை கேட்பார். அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களே நாங்க யோசிக்கணும், எந்த பிள்ளை எனக்கு துவா வாங்கி தரக்கூடிய பிள்ளையா அல்லது ஏச்சு வாங்கி தரக்கூடிய பிள்ளையா. அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்கணும், இன்றைக்கு எந்த பிள்ளை படிச்சு ஒரு லெவலுக்கு வந்துட்டா போதும், பெரிய லெவலுக்கு வந்துட்டா போதும், மார்க்கத்தை பத்தி யோசிக்க தேவையில்ல, மார்க்கம் படிக்கணும் தேவையில்ல அப்படின்ற ஒரு நிலைமையில படிக்கணும் படிக்கணும் படிக்க வைக்கிறோம். ஆனா கடைசியில நாங்க கை சேதப்பட வேண்டிய நிலைமை நமக்கு வருகுது என்றதுல இந்த சந்தேகமும் இல்லை. உதாரணமா பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றது, நேரம் பார்த்தாலே ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நாங்க படிக்க வைக்கிறோம் நல்லா. சில நேரம் சில பெற்றோர்கள் என்ன செய்யறோம்டா, எங்கட பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறோம் இல்ல, பெற்றோர்களுக்கு என்ன கண்ணியம் செலுத்தணும், பெற்றோர்களோட எப்படி நடக்கணும் கூட சொல்லி கொடுக்கப்படுவதில்லை. இங்க சிரோன்ல படிக்க வச்சாச்சு, படிக்க வச்சு அவர் பெரிய லெவல் ஆகி வெளிநாட்டுக்கு பயிற்சிக்கிறார், வெளிநாட்டுக்கும் பயிற்சி அங்கேயும் நல்லா படிக்கிறார், படிச்சு அங்க சம்பாதிக்க தொடங்குறார், கை நிறைய சம்பளம், வாப்பா இங்க சொல்லி பெருமைப்படுறார், எந்த மகன் அங்க இருக்கிறார், அந்த நாட்டில் இருக்கிறார், இந்த நாட்டில் இருக்கிறார், இவ்வளவு சம்பளம், கை நிறைய சம்பளம், அப்படி இப்படி சொல்லி வாப்பா இங்க அம்மா எல்லாரும் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பிரச்சனையில சந்தோஷமான விஷயம், ஆனா இதே வாப்பா இதே தாய்க்கு அல்லது இதே தந்தை கடைசி நேரம் சக்கராத்துடைய நிலைமை, கடைசி நேரம், இது உலகத்தில் நடக்கிற விஷயமே. இன்றைக்கு அன்றாடம் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல பெற்றோர்கள் தலையில கை வச்சு அழக்கூடிய நிலைமை, கடைசி நேரம் வாப்பா சொல்றார் அல்லது உம்மா சொல்றாங்க, கொஞ்சம் மகனுக்கு தகவல் சொல்லுங்க, 10 வருஷம் அவன் வெளிநாடு போயிட்டு அல்லது 5 வருஷம் வெளிநாடு போயிட்டு நான் 5 வருஷம் அவனை காணல, என்னுடைய உசிரை எங்கட பாசையில சொல்றேன்டா, நான் உசிரை கையில பிடிச்சி தீக்கிறேன், அவனை கொஞ்சம் வர சொல்லுங்க, அவன் முகத்தை பார்த்துட்டு நிம்மதியா முகத்தா போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாப்பா உறவினர்கள்ட்ட சொல்றார். இதே செய்தி மகனுக்கு எத்தி வைக்கப்படுது. பாப்பா இப்படி சொல்றாராம், கடைசி நேரம் பாப்பாட உங்களை வர சொல்ற பார்த்துட்டு பாப்பா முகத்தா போறது, என்ன உசிரை கையில பிடிச்சி தீக்கிறார், கடைசி நேரம் சக்கராத்துடைய நிலைமை. இதே தகவல் மகனுக்கு சொல்லப்பட்டா மகன் தேர்ந்து வரக்கூடிய பதில்கள் அல்லது மகள் தேர்ந்து வரக்கூடிய பதில் வித்தியாசமானதா இருக்கு. சில மக்கள் சொல்லுவாங்க, நான் இப்பதான் தொழில சேர்ந்து படிச்சு முடிஞ்சு தொழில சேர்ந்து கை நிறைய சம்பளம் விட்டுட்டு வரேனா, பாப்பா மௌத்தா போனா நீங்க உறவினர்கள் இருக்கீங்க தானே அடக்கம் செய்யுங்க. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, இன்னும் சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, பாப்பா மௌத்தா போனா உறவினர்கள் இருக்கிறீங்க தானே, எல்லாரும் சேர்ந்து அடக்கம் செய்யுங்க, தேவையான செலவை நான் அனுப்பி வைக்கிறேன். அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசிக்கணும், இந்த பெற்றோர் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு உருவாக்கி அவங்க கண்ணால பார்க்கணும் விரும்புறாங்க. ஆனா புள்ள சொல்றான், உங்களை பார்க்கறத விடவும் செல்வம் தான் எனக்கு பரிசு, சொத்து தான் எனக்கு பரிசு. அருமநாயகம் செல்லதாசம் சொன்னார்கள், உங்களோட பெற்றோருடைய முகத்தை புன்முறுவல் பூத்த நிலைமையில பார்க்கிறது உங்களுக்கு நன்மை எழுதப்படும். காபத்துள்ளாவை பார்த்தா நன்மை எழுதப்படுற மாதிரி பெற்றோர்களுடைய முகத்தை புன்முறுவல் பூத்த நிலைமையில பார்க்கிறது நன்மை எழுதப்படும் சொல்லி அருமநாயகம் செல்லதாசம் சொல்லிக்கிறேன். அன்பான இஸ்லாமிய சோர்களே, என்ன நடந்திருக்கிறது என்றா, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கல, இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கல, பெற்றோர்களுடைய கண்ணியத்தை சொல்லல, தாயினுடைய பாதத்துக்கு கீழால உங்களுக்கு சுருக்கம் இருக்குது சொல்லல, சொல்லிக் கொடுக்கப்படல. அந்த பிள்ளைக்கு தெரியாது அவருக்கு உலகம் தான் பெருசுன்னு சொல்லி அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, தாயினுடைய பாதத்துக்கு சுருக்கம் இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு உமா கொஞ்சம் அங்கிட்டுக்கு அவங்க தோண்டி பார்ப்போம் சொருக்கம் இருக்கிறான் சொல்லி தோண்டி பார்த்தா சொருக்கம் கிடைக்கும். எத்தனை இடத்த தோண்ட போறீங்க? அம்மா ஒரு இடத்த நிக்க மாட்டாங்களே, அங்கேயும் போவாங்க இங்கேயும் போவாங்க எல்லா இடத்துலயும் போவாங்க. தோண்டி போட்டா சொர்க்கம் கிடைக்காது. அர்த்தம் என்னண்டா, தாயினுடைய பொருத்தத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சுக்கிறான். தாயினுடைய பாதம்ன்றது தாயினுடைய பொருத்தத்தில் சொர்க்கத்தை வச்சுக்கிறான் அல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களில், இன்றைக்கு தாய் தந்தையர்கள சர்வசாதாரணமா கணக்கெடுக்கிறோம், இல்ல நோவினை செய்யறோம், ஏசுறோம், அடிக்கிறோம், எதுவரைக்கும் சொல்றோம். வாலிபர்கள் தான் சொல்றோம், எதுவரைக்கும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாவாப்பா, நீங்க பழையாள், உங்களுக்கு ஒண்ணும் தெரியா, நாங்க இப்ப புதுசு எங்களுக்கு தெரியும். தெரியாமையா பெற்று வளர்த்து இந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிற அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, பெற்றோர்களே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாலிபர்களுடைய திசை மாறத்தை விட்டு கவனிக்கிறது எங்கள பெற்றோர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கடமை. வாலிபர்கள் அத்தனை அருமை நாயகம் செல்லதாசன் சொன்னான், வாலிபத்தை பத்தி எல்லாம் கேட்கிறான்டா, இந்த வாலிபர்கள் வாலிபத்தை மிச்சம் கவனிக்கணும். நபில்லாய் செல்லதாசம் அவர்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு சொல்லப்படும், அது கஷ்டமாயிடு, அது பழைய முறை, அதெல்லாம் பின்பற்றது கேளா. இப்ப நவீனமா சொல்லுங்க, புதுசா சொல்லுங்க ஏதாவது. அதுக்கு எப்படின்டா, யாராவது ஒருத்தன் எனத்தையே உடுத்து கொண்டு வந்தாண்டா, அதையும் நாங்க உடுத்து கொண்டு போறோம், எனத்தையே உடுத்து கொண்டு போறோம். ஒவ்வொருத்தர முடிய பாருங்களேன், வாலிபர்களுடைய முடிய அது என்ன வாக்கில் இருக்குது, எப்படி இருக்குது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற முறையில முடி வெட்டிக்கிறோமா, நபியுடைய முறையில வெட்டிக்கிறோமா, நபி சொல்ல பிரகாரம் இருக்குதா? அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அதுக்கு மேல ஜெல் என்று சொல்லி அதை பூசுறோம். நல்ல விலை கொள்ளணும் எல்லாரும், ஜெல்ல பூசி போட்டு உது செய்யறோம். நாங்க உது கூடாது, ஜெல் வந்து அதுக்கு மேலால தண்ணி படாது, தண்ணி படாம உது செய்யக்கூடிய நேரத்தில் தலையை மசகு செய்யறது அது ஒரு வாஜிப், கட்டாயமான விஷயம். தலையை மசகு செஞ்சு படணும், மசகு செஞ்சு பட இல்லைண்டா உது கூடாது. பரம்புகள்ல உண்டு, உது கூட இல்லைண்டா தொழுகக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனிக்கணும், எங்கட பிள்ளையினுடைய திசை எப்படி மாறு, எப்படி இருக்குது? அது ஒரு பக்கம். அப்படி இருக்கிறா ஆடை அலங்காரங்கள், ஆடைகள், வாலிபர்களுடைய ஆடைகள். இன்னைக்கு வாலிபர்கள் எப்படி உடுக்கிறாங்கண்டா, அவங்களுக்கு ஒரு 30 வயசுண்டா, 20 வயசுக்கு வாங்கின உடுப்பை 30 வயசுல உடுத்துட்டு வரான், அப்படிதான் இருக்கிறாங்க வாலிபர். பின்னால எல்லாமே தொழக்கூடிய நேரத்தில் பின்னுக்கு தொழக்கூடியவர்களுடைய தொழுக சில நேரம் பாத்திலா பாத்தில இல்லையா சொல்றதுக்கே அப்படி கஷ்டம். அவ்வளவு போட்ட உடுப்புகள் கூட இறுக்கமான உடுப்புகள், டி ஷர்ட்டா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி இறுக்கமான உடுப்புகள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, சுத்தமான ஹராம். இத பெற்றோர்கள் கவனிக்கணும், பெற்றோர்கள் கவனிக்கணும். அதொரு பக்கம் அப்படி இருக்கும்டா. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பேஸ்புக் அதுண்டும் இதுண்டும் எல்லாத்தையும் பார்த்த மட்டும் சொன்னா வாலிபர்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் அப்படியே போய்கொண்டு, ஒரு நடிகர் ஒரு மாதிரி வருவான்டா, ஒரு கிரிக்கெட் வீரர் ஒரு மாதிரி வருவான்டா. இதுதான் எங்களுடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையாக இருக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இந்த முறையில வாலிபர்களுடைய வாழ்க்கை போகும்டா, சமூகம் சீர்கட்டு போகும். சமூகம் சீர்கடும் என்றால் முஸ்லீமுடைய உம்மத்து, முஸ்லீம்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் போறதுக்கு பதிலாக நாளுக்கு நாள் உருவாகி கொண்டு போகும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, குறிப்பா நமது ஏரியாக்கள் எலெக்ஷனுடைய காலம் வரை இருக்குது, குறிப்பா வாலிபர்கள் முஸ்லீம்கள் மிச்சம் கவனம், நிதானமாயிக்கொள்ளும் எல்லா விதத்திலே. அது எதுவா இருந்தாலும் சரி, நாங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் சரி, எதுக்கு சப்போர்ட் பண்ண இல்லைனாலும் சரி, எங்களால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, எங்களால் உருவாகக்கூடாது, நாங்கத்தான் உருவாக்கினோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. எங்க எங்களை வச்சு பிரச்சனையை கிளப்புறதுக்கு என்று சொல்லி பலர்கள் பல முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் குறிப்பா முஸ்லீம்களாகிய நாம் நிதானமாய்க்கொள்ளும், குறிப்பா வாலிபர்கள் நிதானமாய்க்கொள்ளும், எங்களை செயல்கள் எல்லாமே நிதானமாய்க்கொள்ளும். என்னால முஸ்லீம் உம்மத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, என்னால முழு உம்மத்துக்கும் முழு முஸ்லீம்களுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனையில நாம் ஒவ்வொருத்தரும் குறிப்பா வாலிபர்கள் செயல்படுவோம் என்றா நிச்சயம் சத்தியமாக நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் நமக்கு மத்தியில் உருவாகும் என்றதில் இந்த சந்தேகம் இல்ல. இந்த முறைப்படி வாழ்வதற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யாரெல்லாம் எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்தருள்வாயாக, உன்னால புரிந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே செய்ய தருள்வாயாக, முழுவதத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, முஸ்லீம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சு விடுவாயாக, முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீ இல்லாமலாக்கி விடுவாய், முஸ்லீம்களை நீ பாதுகாத்தருள்வாயாக, முஸ்லீங்களுடைய பள்ளிவாசல்களை நீ பாதுகாத்தருள்வாயாக, முஸ்லீங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாமல் நீ பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.